ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பிரியக தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தமைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பூதுரையா திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் செய்வேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அருமையான இந்த முகாமிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலே நாம் நம்முடைய முகாமினுடைய ஒரு செய்தியை நாம் சிந்தித்தோம். அது என்னவென்றால், பில்டிங், கட்டி எழுப்புதல் என்கிற ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்றால், ஹானரிங், கனம் பண்ணுதல், மிக முக்கியமானது. போதரையா வெளிப்படுத்த விசேஷத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தது. அதை கேட்க எனக்கு ஆசை உண்டு. ஆனாலும் கூட என்னுடைய பணி நிமித்தம் நான் கடந்து போவதினாலே அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் வெளிப்படுத்த விசேஷம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். ஆனா இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற ஒரு புத்தகத்தை வைத்தே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிளஸ் டூ பிடிக்கிற தம்பி என்னை பார்க்க வந்தான். அவன் என்னிடத்திலே கேட்டான், அண்ணன், வெளிப்படுத்த விசேஷத்திலே மங்கலான குதிரை, செவப்பு குதிரை எல்லாம் ஓடுகிறது அப்படிலாம் சொல்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான். நான் சொன்னேன், அந்த குதிரைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை அப்பா. உனக்கு ஏன் இவ்வளவு கொஞ்ச வயசிலே மஞ்சள் குதிரை, மங்களான குதிரை என்று கேட்கிறாய் என்று. அவன் சொன்னான், அது தெரிந்தால் எனக்கு மிகவும் நல்லது என்று. நான் மெச்சிக்கொண்டேன், ஆன்மீகத்திலே ஒரு பெரிய தெளிவு இருக்கிறதோ என்று. அவன் அடுத்தது ஒரு பதில் சொன்னான், ஏன் கேட்கிறேன் என்று தெரிந்தால், அந்த குதிரைகள் எல்லாம் வருவது அறிந்தால் ஆண்டவர் வந்து விடுவார், அவர் வந்துவிட்டால் பிளஸ் டூ எக்ஸாம் எழுத வேண்டாமே என்றார். இல்லையா, அப்போதான் நினைத்தேன் நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது. ஆகவே வெளிப்படுத்த விசேஷம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், அது ஒரு மறைபொருளான ஒரு புஸ்தகம். அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் கூட இருந்து ஆவியானவருடைய உதவி இல்லாவிட்டால் அதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே ஆண்டவர் அதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு பலம் தருவாராக. இந்த நாளின் செய்தி என்னென்ன, ஹானரிங், கனம் பண்ணுதல். கனம் பண்ணுதல் என்பதற்கு ஆங்கிலத்திலே அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி, வெயிட், அதாவது ஒரு காரியத்திற்கு கொஞ்சம் அதிகமான எடை கொடுப்பது அல்லது முக்கியத்துவம் கொடுப்பது என்று பொருள் சொல்லலாம். கனம் என்கிற வார்த்தைக்கும் ரெஸ்பெக்ட் என்கிற வார்த்தைக்கும் நம்முடைய தமிழிலே ஒரே பொருள் தான். ஆனால் ஆங்கிலத்திலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையான ஒரு கனம் பண்ணுகிற மனப்பான்மை உள்ள மனிதன் தான் உண்மையாக மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அநேகர் வெளிப்படையாக ரெஸ்பெக்ட் பண்ணுவது போல இருந்தாலும் அவர்கள் உண்மையாய் பண்ணுவதில்லை. ஒரு முறை பஸ்ஸிலே நான் போய் கொண்டிருந்தேன், பேருந்திலே. அப்போது நான் நின்று கொண்டு வந்தேன், ஒரு அருமையான வாலிபன் எனக்காக எழுந்து அந்த இருக்கையை கொடுத்தான். நான் மெச்சிக்கொண்டேன், எவ்வளவு கனம் பண்ணுகிறான். கொஞ்சம் தள்ளி அவன் ஒரு வாலிபனோடு பேசுகிறான், இவருக்கெல்லாம் எழுந்து சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்றான். அப்போதான் யோசித்தேன், இது உண்மையான ஒரு ரெஸ்பெக்ட் அல்லவே அல்ல. ஆனால் கனம் என்கிற வார்த்தை நம்முடைய திருமறையிலே, வேதாமத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவராலே, ஆவியானவராலே, ஆண்டவருடைய அடியார்களாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, பயன்படுத்தப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஹானரி. ஆனால் இப்போது மக்கள் மத்தியிலே அநேக நாகரிகங்கள், கல்வி இதெல்லாம் வளர்ந்தாலும் கூட இன்னைக்கு அந்த கனம் என்கிற தன்மையானது குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் திருமறையை எடுத்து என்னால் ஏந்தவரிந்த வாசித்து தியானித்த பொழுது அநேக குறிப்புகள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பறந்து கிடக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்தால் நேரம் கொள்ளாது. ஆகவே ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் ஞாபகப்படுத்தி நாம் இன்றைய அர்ப்பணத்துக்கு நேராக வழி நடத்த விரும்புகிறேன். கனம் வேண்டுதல் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தை நீங்கள் எடுக்கலாம். அந்த 2 அதிகாரத்திலே அங்கே 30வது வாக்கியம் சொல்கிறது. ஆண்டவர் ஏலி என்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர்கள் கனயீன படுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த 1 சாமுவேல் 2:30 ஆண்டவர் நம்மை கனம் பண்ண அழைக்கிறார். ஆண்டவரை கனம் பண்ணினால் ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆண்டவரை அசட்டை பண்ணினால் என்ன ஒரு கேள்வி வருகிறது. நம்முடைய மனித பண்பு என்ன, கனம் பண்ணினவர்களை நாம் கட்டாயம் கனம் பண்ணுவோம். ஆனால் அசட்டை பண்ணியவர்களை கனயீனப்படுத்தாமல் நாம் தூங்குவதில்லை. ஆனால் நீங்க திருமறையை பாருங்கள், கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். 1 சாமுவேல் 2:30 பாருங்கள். நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனயீனப்படுத்துவேன் என்று ஆண்டவரின் வாயிலிருந்து வரவில்லை. அவர்கள் கனயீன அவர்களே படுவார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாகும். ஆகவே ஆண்டவர் என்னை உங்களை எவ்வளவோ கனம் பண்ணி இருக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பேதுருவை அப்போஸ்தலனாய் மாற்றினார். கலவம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சவுலை புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக அவனை உருவாக்கி கொடுத்தார். அதே சமயத்திலே பாருங்கள், ஒரு சாதாரண சிறையிலே இருந்த யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொண்டு வந்தார். அங்கே தானியல் என்கிற சிறையிருப்பு கைதியை நேபுகாத்நேச்சருக்கு அடுத்த அந்த 3 தலைவர்களிலே முதல் தலைவனாய் மாற்றினார். ஒருவேளை என்னையும் உங்களையும் நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால், சாதாரணமான குடும்பங்களில் பிறந்த நம்மை ஆண்டவர் ஆளாக்கி உருவாக்கி ஏற்ற கேளுங்கள் காலங்களிலே இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு மகிமையாய் வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய திறமை என்று சொல்ல முடியாது, முயற்சி என்று சொல்ல முடியாது. ஆண்டவரின் கிருபை, ஆண்டவர் நம்மை கனமணினார். அதற்கு காரணம் நம்முடைய முற்பிதாக்களின் ஜபம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒரு கிருபை. கோடிக்கணக்கான மக்கள் அமெரிக்க நாட்டுக்கு வர படையெடுக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இதை கிருபையாய் லெகுவாய் படுத்தி உங்களை அதனை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கனம் பண்ணுதல் என்று வரும்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை வந்தது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே பேர் 2 பேருக்கு வருகிறது. ஒருவனுடைய பேர் பழைய ஏற்பாட்டின் சவுல், இன்னொருவன் பேர் புதிய ஏற்பாட்டின் சவுல். 2 பேருடைய வாழ்க்கை கிழக்கு மேற்காக இருக்கிறது. 2 பேரும் ஒரே கோத்திரம்தான். பழைய ஏற்பாடு சவுலும் பென்யமீன் கோத்திரம், புதிய ஏற்பாடு சவுலும் பென்யமீன் கோத்திரம். பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே வருகிறது. 2 பேரும் ஒரே கோத்திரம். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்களிலே இந்த அருமையான பழைய ஏற்பாடு சவுலும் அவன் பென்யமீன் கோத்திரம், புதிய ஏற்பாடு சவுலும் பென்யமீன் கோத்திரம். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையும் இந்த 1 சாமுவேல் 2:30 நாம் அளவிடலாம். எப்படி என்றால், ஒருவன் கனமணினான், ஒருவன் அசட்டை பண்ணினான். பழைய ஏற்பாடு சவுலை பாருங்கள், 1 சாமுவேல் 9:30 தொடங்கி 1 சாமுவேல் 31 அதிகாரத்திலே முடிகிறது. ஏறக்குறைய அதிகமான அதிகாரங்கள் இந்த பழைய ஏற்பாடு சவுலுக்கு வருகிறது. இவன் ஒரு இவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன, நல்ல ஆரம்பம், நல்ல உயரம், நல்ல அழகு. அவன் தோளுக்கு கீழாக எல்லாரும் இருந்தார்கள். அவன் தகப்பன் கழுதை காணவில்லை என்று சொன்னவுடனே இவன் கழுதையை தேட புறப்படுகிறான், கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மகன். ஆகவே கழுதையை காணவில்லை என்ற போது வேலைக்காரன் சொன்னான், இங்கே ஒரு தீர்க்கன் இருக்கிறார் சாமுவேல், அவரிடத்தில் போனால் கழுதை பற்றி சொல்வார். உடனே சவுல் சொல்கிறார், ஆண்டவருடைய அடியாரிடத்தில் போவதற்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படியானால் தேவ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது வெறுங்கையாய் போகக்கூடாது என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. அந்த மனிதனை பாருங்கள், முதல் ராஜாவாக அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். அவனுக்கு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதற்கு தக்கபடி அவன் நடந்து கொள்கிறான். அவன் சித்தப்பா அவனை சந்திக்கிறான், கேட்கிறான், சவுலை பார்த்து நீ எங்கே போனாய்? நான் சாமுவேலை பார்க்க போறேன். சாமுவேல் உனக்கு என்ன சொன்னான்? நான் இருந்திருப்பேனால் எல்லாம் சொல்லியிருப்பேன், என்னைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா என்று. நம்ம ஒரு சித்தப்பா என்றால் கத்தியை உருவி குத்திருப்பான் இல்லையா? ஆனால் இந்த சவுல் குறித்து வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் சொன்னால் ராஜபாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, பொய்யும் சொல்லவில்லை, உண்மையும் சொல்லவில்லை. எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார். சில ஆண்கள் பெண்களுக்கு சில வரம் இருக்கிறது, 5 நிமிடம் பேசினால் போதும் எல்லா கதையும் வந்துவிடும், ஒரு திரைப்படமே வந்துவிடும் இல்லையா? வீட்டுக்காரிலிருந்து மாமியாரிடத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் வந்துவிடும். ஆனால் இந்த சவுல் அவ்வளவு நல்ல ஒரு நிலைமை, நல்ல கோத்திரம், நல்ல தகப்பு, நல்ல அழகு, நல்ல உயரம், ஆவியானவரின் அருள், அவனுக்கு ஞானம் நிறைந்த வாழ்க்கை. அவனைப் போல அழகுழவன் இல்லை, அவன் தோளுக்கு கீழாக எல்லாரும் இருந்தார்கள். முதல் ராஜா என்று பெயர் எடுத்தான். இவனுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம், முடிவு என்ன? 1 சாமுவேல் 31 இடங்கள், ஒரு கத்தியை நட்டு வைத்து அவன் தற்கொலை பண்ணுகிறான். அவன் தற்கொலை பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? சூசை. ஆரம்பம் நல்ல ஆரம்பம், மோசமான முடிவு. நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஆரம்பமும் நல்ல ஆரம்பமாக இருக்க வேண்டும், முடிவு எப்படி இருக்க வேண்டும்? நல்ல முடிவாய் இருக்க வேண்டும். திருமறையிலே தற்கொலை பண்ணியவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், 3 பேர் வருகிறார்கள். 1 பழையற்பாடு சவுல், இன்னொன்று அகித்தாவேல் என்பவர். அகித்தாவேல் யார்? அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததாம். அவ்வளவு ஆலோசனை, அவன் சொன்ன ஆலோசனையை ராஜாவின் மகன் கேட்காதனாலே தன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டு நாண்டு கொண்டு செத்தான். அவன் தற்கொலை பண்றதுல கூட ஒழுங்குபடுத்திக் கொண்டுதான் செய்வான். நான் கற்பனை செய்து பார்த்தேன், லாக்கர் எல்லாம் மாத்திருப்பான், பிக்சட் எல்லாம் மாத்திருப்பான். நம்முடைய பாடியிலே சொன்னார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு வருகிறான். 3வது இன்னொருவன் தற்கொலை பண்ணுகிறான், யூதாஸ். இந்த 3 பேருமே முக்கியமானவர்கள், ஒரு ராஜா, ஒரு ஆலோசனைக்காரர், ஒரு அப்போஸ்தலர். 3 பேருமே அவர்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள். பழைய பாட்டினுடைய சவுலுடைய நிலைமை என்ன? ஆரம்பம் நல்ல ஆரம்பம், மோசமான முடிவு. காரணம் என்ன? ஆண்டவர் அவனை கனமண்ணினார், இவன் ஆண்டவரை கனமண்ணவே இல்லவே இல்லை. அவன் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்புகளிலும் ஆண்டவரை உதாசனைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை கைவிட்டார். சொப்பனம் தரிசனத்தின் ஊடாக அவனோடு பேசவில்லை, தேவ வழிநடத்தல் கிடைக்கவில்லை, தேவ ஆலோசனை கிடைக்கவில்லை. தப்பான இடத்தில் போய் குறிகேட்க ஆரம்பித்தான். ஒருமுறை தானே ஈட்டியை நட்டு வைத்து தற்கொலை பண்ணினான். ஆகவே அந்த பழைய பாடி சவுல் எதை சொல்லலாம்? கர்த்தரை அவன் கனமண்ண மறுத்தான். புதிய பாடி சவுலை எடுங்கள், அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களானால், 58 சேவான் கொலை செய்யப்படும் போது அத்தனை பேருடைய வஸ்திரங்களை பாதுகாத்தவர் இந்த திருவாளர் சவுல் தான் இல்லையா? அப்படியானால் அந்த அருமையான சேவானுடைய மரணத்துக்கு இவன் பங்காளி. ஆரம்பம் கொலையிலே ஆரம்பிக்கிறது. சரி, முடிவு என்ன? அங்கே வேதவசனம் 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடி முடித்தேன் என்று சொல்கிறார். சபை வரலாறு சொல்கிறது, இந்த புதிய ஏற்பாடு சவுல் என்கிற அந்த பவுல் என்பவன், அவன் ஆரம்ப மோசம், ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மடிந்தான். 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரே வசனம், ஒருவன் கனமணினான், ஒருவன் கனம் பண்ணவில்லை. ஒருவன் ஆண்டவரை அசட்டை பண்ணினான், ஒருவன் ஆண்டவரை அசட்டை பண்ணவில்லை.
ஒருவன் தனக்கு வாய்ப்பு கொடுத்த இடங்களிலெல்லாம் அவன் ஆண்டவரை உயர்த்தி காண்பித்தான். ஒருவன் தனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்த நிலைகளிலெல்லாம் அங்கே அவன் உயர்த்தி காண்பிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், பண்டிதர் பில்லிகிராக பண்டிதர் தியோடர் வில்லியம்ஸ், அதாவது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர். அவரோடு நான் பேசும் பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஆரம்ப காலத்திலே விபிஎஸ் அதிகமாக நடத்தினவர். நாகர்கோயிலே ஒரு விபிஎஸ் விபிஎஸ் நடத்த வந்திருந்தார். விபிஎஸ் நடத்துகிற ஆசிரியருக்காக தியான கூட்டங்களிலே பேச அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது ஒன்று சாமியில் இரண்டாம் நேரம் 30 தான் பேசினாராம். என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுவேன், என்னை அசட்டை பண்ண கனையினப்படுவார்கள். அதுவே அந்த கூட்டம் முடிந்தபோது அழைப்பை கொடுத்தார், யார் கனமண்ண விரும்புகிறீர்கள், யார் அசட்டை பண்ண விரும்புகிறீர்கள். ரெண்டு வாலிபர், ஒருவன் ஒரு போதகருடைய பையன், பேர் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நீளத்துக்கு அவன் படித்தவன், அழகானவர், உயரமானவர், நல்ல திறமையானவர். அவனோடு ஆவியானவர் இடைபெற்றார், என்னை கனமண்ணுவாயா என்று. அவன் சொன்னான், நல்ல அழகு இருக்கிறது, நல்ல கல்வி இருக்கிறது, நல்ல அந்தஸ்து இருக்கிறது, நான் உம்மை கனமண்ண முடியாது என்று உதாசீனப்படினான். அதே கூட்டத்தில் இன்னொரு வாலிபன் இருந்தான், எஸ்எல்சி படித்தவர். எஸ்எல்சியிலே பாஸ் பண்ணதற்கு அவன் என்ன, கஜினி முகமது போல படையெடுத்தவர். உங்களுக்கு புரியும், அப்படி போராடி போராடி எப்படியோ கிருபையாய் அவனை பாஸ் பண்ணி வைத்து விட்டார்கள். அவனுக்கு அழகு கிடையாது, குள்ளமானவர். அவனுடைய வாழ்க்கையில திறமை கிடையாது. அவனுடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசினார், என்னை கனமண்ணுவாயா. இவன் சொன்னான், ஆண்டவரே, கனமண்ணுவதற்கு என்னிடத்திலே தாழ்ந்து இல்லை, வரவில்லை, ஆனால் கனமண்ணை ஒப்புவிக்கிறேன், நீர் விரும்புகிற வண்ணம் என்னை பயன்படுத்தும் என்று சொன்னான். நடந்தது என்ன, நான் சொன்ன அந்த முதலாவது சொன்ன அந்த போதவருடைய பையன் தவறான நண்பர்களோடு பழகினான், சீட்டு விளையாட ஆரம்பித்தான். பணவீர் சீட்டு விளையாடும் போது முதலாவது அவனுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பணமானது அவன் வராமல் நஷ்டமடைய ஆரம்பித்தான். அதனால் தாங்க முடியவில்லை, இடுப்பிலே ஒரு கத்தி வைத்திருந்தான், ஜெய்கரனுடைய மார்பிலே குத்தினான். அந்த இடத்திலே அவன் துளிவிடுத்து செத்து போனான். கனமண்ண மறுத்தவன் அவன் சிறையிலே ஆயுள் கைதியாய் கடந்தான். கதல்ல நடந்தது. எஸ்எல்சி பாஸ் பண்ணதற்கு கஜினி முகமது போல படையெடுத்தவன் ஒப்பு கொடுத்தான். சைல்டு இவாஞ்சலிசம் என்று சொல்கிற அந்த ஒரு ஸ்தாபனத்துக்கு இந்தியாவிலே டைரக்டராய் மாறினான். அவருடைய பேர் எனக்கு தெரியாது, டைரக்டராய் மாறி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டான். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் என்னை உங்களையும் உயர்த்தி நல்ல ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நானும் நீங்கள் வாழப்போகிறோம் நமக்கு தெரியாது, என்னென்ன சம்பவம் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கப் போகிறோம் என்று தெரியாது. நமக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, என்னை கனம் பண்ணுவாயா, அசட்டை பண்ணுவாயா. ஆண்டவரை கனம் பண்ணினவர்களை ஆண்டவர் கனம் பண்ணாமல் விட்டது கிடையாது. ஆனால் ஆண்டவரை அசட்டை பண்ணினவர்கள் கனம் பண்ணப்பட்டதாக வரலாறு கிடையாது. அப்படியானால் அருமையான உள்ளே, இன்றைக்கு காலையிலே நம்மை ஒப்புவிப்போம், ஆண்டவரே, எஞ்சி இருக்கிற வாழ்க்கையிலே திறமை இருக்கிறதோ தாளம் இருக்கிறதோ, பக்தி இருக்கிறதோ பக்தி இல்லாமல் இருக்கிறதோ, உறுதி இருக்கிறதோ உறுதி இல்லாத நிலை இருக்கிறதோ, எனக்கு திறமை இருக்கிறதோ திறமை இல்லாமல் இருக்கிறதோ, என்னை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை கனம் பண்ணும் ஒரு வாழ்க்கை தார், உம்மை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை தார். ஆகவே ரெண்டு பேருடைய வாழ்க்கை நேர் எதிர்மறை. ஒருவன் ஆரம்பம் நல்ல ஆரம்பம், முடிவு மோசம். ஒருவனுடைய ஆரம்பம் மோசம், அவனுடைய முடிவு என்னது, நல்லது. அப்படியானால் என்னுடைய உங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரே, எங்களுடைய ஆரம்ப மோசமாக இருக்கட்டும், எங்கள் முடிவு எப்படி இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். அநேகருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. ஒருவேளை ஒழுக்கத்திலே, பண விஷயத்திலே,
அல்லது கிறிஸ்டின் வேல்யூஸை அநேகர் காற்றிலே விட்டு தங்கள் வாழ்க்கையை கரைபிடித்து தங்கள் வாழ்க்கை மூலமாய் ஆண்டவரையும் கரைபிடித்து ஆண்டவருடைய கிருபையினாலே எதிர்கால சந்ததிகளுக்கு தவறான ஒரு மாதிரியை வைத்துவிட்டு போகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் கேட்கிறது என்ன தெரியுமா? என்னை கனம் பண்ணுவாயா? என்னை அசத்திய பண்ணுவாயா? இனி நான் பிராக்டிக்கல் சைடுக்கு வருகிறேன். ஆண்டவரை எவ்வாறு கனம் பண்ணலாம்? ஆண்டவரை எவ்வாறு கனம் பண்ணலாம்? எடுங்கள் எபிரேயர் நிருபம். எபிரேயர் நிருபத்தை நாம் எடுப்போம். 13 அதிகாரத்தை நாம் திருப்புவோம். 13 அதிகாரம் 4 பாருங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாய் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன செய்வார்? நியாயந்தீர்ப்பார். எபிரேயர் 13:4 என்ன சொல்கிறது? நாம் ஆண்டவரை எவ்வாறு கனம் பண்ணலாம் என்றால் விவாகம் கனம் உள்ளது. அப்படியானால் திருமணம் கனம் உள்ளது என்று நாம் எண்ணி அதை செயல்படுவோமானால் ஆண்டவரை கனமிடுதலுக்கு சமம். ஏனென்றால் ஆண்டவர் உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன்ல முக்கியமானது என்ன தெரியுமா? விவாகம். ரொம்ப விவாகம். ஆகவேதான் திருமணங்களிலே நம்முடைய அநேக குடும்ப திருமணம் எல்லாம் ஆலயத்திலே நடக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஆலயத்திலே வெசைக்கலில் சொல்லப்படுகிறது, பலிபிடத்திலிருந்து ஓடுகிற ஒரு நதி கடலில் ஓடினாலும் அந்த கடலினுடைய நீரை அதை மாற்றுகிற வண்ணமாய் ஆலயத்திலிருந்து சபையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அப்படியே அருமையானவர்களே, விவாகம் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது. என் குடும்பத்தில் மொத்தம் 4 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. நான் முதல் பையன், கடைசியா தங்கை. அப்பா சின்ன வயசுல இறந்து போறார்கள். அம்மாவும் நானும் சேர்ந்து தேவ ஒத்தாசையினாலே இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் ஒரு கிருபையை தந்தார். ஆகவே நீங்கள் ஒரு திருமணத்தை பார்த்தீங்களோ இல்லையோ, நான் என்னுடைய குடும்பத்திலே 4 திருமணத்தை நான் பார்க்க நடத்த எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். திருமணத்தை குறித்து அநேகர் எனக்கு கேட்பார்கள், உங்கள் கருத்து என்ன? நான் சொல்வேன், என்னுடைய கருத்து கிடையாது, என்னுடைய கருத்து பைபிள் கருத்து தான். விவாகம் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 70 வயசு தாத்தா, அவருடைய வீட்டம்மா 68 வயசு. அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது அவர்களிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர்கள் சொன்ன, அவர்கள் இருவரும் திருமணம் முடித்தது தேவ சித்தமா, பார்த்து சொல்லுங்கள் என்றார்கள். நான் சொன்னேன், வயசு 70 68, பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கிறது, அதாவது கல்லறை தோட்டம் வாவா என்று சொல்லுகிறது. இந்த சமயத்திலே தேவ சித்தமா என்று பார்த்தாச்சே, அதை கண்டுபிடித்து என்னமா செய்ய போகிறீர்கள்? சொன்னார்கள், எங்களுக்கு 2 பேருக்கு சந்தேகம் தேவ. நான் சொன்னேன், திருமணம் முடித்தாவிட்டது, இதான் தேவ சித்தம் என்று. அப்போது நான் என்னிடத்தில் என் தம்பிமார் கேட்பார்கள், திருமணத்தை பற்றி என்ன சொல்லுவீர்கள்? திருமணம் என்பது கண்ணை மூடிக்கொண்டு குளத்தில் விழுவது. விழுந்த விற்பாடுதான் நல்ல தண்ணீரா கெட்ட தண்ணீரா என்று தெரியும். நல்ல தண்ணீர் என்றால் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரி, கெட்ட தண்ணீர் என்றால் அட்ஜஸ்ட் பண்ணு. அப்படியே தம்பிமார் சொல்வாங்க, அண்ணா எப்படி இதை கண்டுபிடிப்பீர்கள்? ஊர் ஊராய் போய் பிரசங்கம் பண்ணி மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததின் அனுபவம் இது பாருங்க. ஏன் தெரியுமா? விவாகம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? இப்ப உள்ள தலைமுறைகள் விவாகம் பண்ண விரும்புவதில்லை. ஏன் தெரியுமா? அப்பா அம்மா போடுற சண்டை, கலகம், வியட்நாம் யுத்தம், இதனால பார்த்தவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம செய்யணுமா? அப்போ பாருங்க, நம்ம நம்ம நம்முடைய தவறுதலான காரியம் பிள்ளைகளை எவ்வளவு பாதிக்கிறது. ஆனால் திருமலை சொல்கிறது, விவாகமானது கனம் உள்ளது. விவாகத்தில் இணைக்கப்பட்ட நீங்கள் அதை ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். மல்கியாவிலே ஒரு அருமையான வார்த்தை வருகிறது. மல்கியாவிலே என்ன வருகிறது என்று சொன்னால், அங்கே 2:14 என்று எண்ணுகிறேன், உன்னுடைய உடன்படிக்கையின் தோழியாகிய நீ
என்று சொல்லப்படுகிறது. மனைவிக்கு திருமறையிலே கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? உன்னுடைய தோழி, உன் உடன்படிக்கை ஆகிய அந்த மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்படியானால் அருமையான உள்ளே, விவாகம் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது. ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஒழுங்கு பண்ணாங்க. எல்லாம் பேசி முடிக்கும் போது கொஞ்சம் இழுபறி, பையன் முடியாதுங்க, பெண் வீட்டுக்காரங்க விட்டுக் கொடுக்க முடியாங்க, என்ன விஷயம் சொல்லும் போது அந்த ஊர் கன்வென்ஷன் போது என்னை விட்டு போறாங்க. அண்ணா ஒரு பெரிய பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் பெரிய ப்ராப்ளம். என்ன பிரச்சனை? 5 பவுன் மைனஸ் செய்தி போடணும்னு கேட்காங்க. இவர் முடியாங்க. சரி, அதையும் இப்போது பைக் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் கட்டுவேன். நான் அந்த பையன் பேச, என்ன தம்பி பைக் தான் வேணுமா? கட்டாயம் பைக். அப்ப நான் சொன்னேன், பைக்கே நீ கல்யாணம் கட்டிக்கலாமே. என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரிய ஸ்தாபனம் தெரியுமா? ஒன்னு டவுரி, இன்னொரு காஸ்டிசம். எவ்வளவு பெரிய உன்னத அனுபவத்தில் இருந்தாலும் நம்ம தோலை அடிய தோன்றாங்க. ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன் தமிழ்நாட்டில். அந்த கன்வென்ஷன்ல ரெண்டு ஜாதிக்காரர்கள் ஒற்றுமையாக கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒரு கருத்து வேறுபாடுல ரெண்டு பேருமே அவர்கள் பிரிந்தார்கள். 9 மணி சர்வீஸ், ஒரு ஜாதிக்காரர்கள் 7 மணிக்கு சர்வீஸ் நடத்துறாங்க, அடுத்த ஜாதிக 10 மணி. என்னை கன்வென்ஷனுக்கு அழைத்தார்கள். அதுல ரெண்டு ஜாதியாரிடத்திலும் நான் என்ன செய்யணும்? பேசணும். அறிந்தோ அறியாமலோ அந்த ரெண்டு ஜாதியிலே ஒரு ஜாதியிலே நான் தெரியாமல் பிறந்து விட்டேன். ஆகவே 2 முதல் 7 மணி சர்வீஸ் போனான்னு கேட்டாங்க. பிரதர் நீங்க என்ன வரணும்னு கேட்டாங்க. வரணும்னா புரியல. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் ரொம்ப சிவப்பு கிடையாது, ரொம்ப கருப்பு கிடையாது, புது கலர்னு. அவங்க சொன்னாங்க, அதை கேட்கல, என்ன ஜாதி? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உன் வீட்டில் பெண்ணு எடுக்க போறேனா? பெண்ணு வந்து மீட்டி முடிச்சுட்டு போக போறோம், இது போய் இல்ல பிரதர். அடுத்த சபையாரும் கேட்டாங்க. 2 பேருக்கு சொல்லாமல் 3 நாள் கூட்டங்கள். எவ்வளவு நரக வேதனை உங்களுக்கு தெரியும். பிரசவம் பண்ணிட்டு வீட்டு போயிட்டேன். அந்த சபையின் முடிவிலே ஒரு ஒரு அன்பின் காணிக்கை எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் எங்க ஊருக்கு வந்து அந்த காணிக்கை காட்டு 2 மடங்கு செலவழித்து என் ஜாதி என்னன்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம கிறிஸ்தியாட்டில இந்த டவுரி ஒண்ணு, இன்னொன்னு. அப்போ இன்னைக்கு விவாகமானது வியாபாரமாக சந்தையாக என்ன செய்துட்டு மாறிவிட்டு. பைபிள் சொல்லுது, ஆண்டவரை கனம் பண்ணுவாயானால் உன் விவாகத்தை கனமுள்ளதா என்ன செய்யணும். ஒரு பெர்ஃபெக்ஷன் உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம பார்க்கவே முடியாது. நாம் ஆண்டவரை நோக்கி, பூரணத்தை நோக்கி ஓடுறோம். அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன், சுவாமி எனக்கு ஒரு நல்ல பலத்த நல்ல மீன் ஆத்துமாக்கள் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே நைந்தது, சப்பியது, நெளிந்தது, கிடைக்கிறதே எனையா இப்படி என்று ஒரு நாள் அழுது. அப்போது என்னுடைய மனசாட்சியிலே ஒரு பதில் கிடைத்தது. என்ன தெரியுமா? எல்லாரும் பெர்ஃபெக்ஷனா இருந்தா நீ எதுக்கு பாரு? அப்போ எல்லாரையும் பூரணப்படுத்துகிற ஆண்டவருடைய பணியிலே எனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிற, அதைத்தான் நான் செய்து தவிர எல்லாரும் பூரணர் கிடையாது. நானும் பூரணர் கிடையாது, சபையில் இருக்கிற நீங்களும் பூரணர் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிற எந்த உயர்ரக செய்தியாளரும் பூரணர் கிடையாது. பூரணர் ஒரே ஒருவர், யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக. ஏன் குறை எனக்கு நல்ல தெரியும், அதை வெளியாண்டு சொல்லல. ஆனா உங்கள் குறை உங்களுக்கு தெரியும். ஆனா பைபிள் சொல்கிறது உங்கள் விவாகத்தை எப்படி எண்ணணும், எப்படி இருக்கணும், கனம். அது ஒரு கனமான பணி, கனமான அந்தஸ்து, கனமான அனுபவம் என்று எண்ணினாலே வாக்குவாதம், பிரச்சனை, கசப்பு இதெல்லாம் போயிடும் இல்லையா. ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன். கணவன் மனைவி 2 பேருமே என்னை விருந்து கழைத்தார்கள். அப்போ கணவன் சொன்னார், ஐயா ஒரு நாள் கூட அவருடைய வாழ்க்கையில நிம்மதியா என் வாழ்க்கையை தொடங்கி முடித்ததில்லை. அவர் வீட்டுக்குள்ள போனவொன்னு அவர் வீட்டம்மா சொல்லிச்சு, அவர் சொல்லுகிற 100% உண்மை. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருந்ததில்லை சொல்லிவிட்டு அந்த சகோதரி சொன்னாள், என் கணவனுக்கு கோபம் தான் போதும், என்ன செய்வார் என்று தெரியாது, கையை நீட்டுவார், கையில் உள்ள பொருளெல்லாம் தூக்கி எறிவார், நான் சொல்லி நீங்கள் வாழ்கிற தேசத்திலே இப்படி அடிபிடி இருந்தால் ஜெயிலுக்கல்லவா போக வேண்டும். என் கணவர் ரொம்ப புத்திசாலியா இருந்தார். எப்படி என்ன டிவியின் சவுண்ட கூட்டிதான் அடிப்பார். ரொம்ப சயின்டிபிக்கா தெரிய அது வெளிய கொஞ்சம் யோசிப்பாருங்க. கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பார்க்கிறாரு. அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அவங்க அப்பா அம்மா போடுற பிரச்சனையை பார்த்து கையும் காலையும் ஒடுக்கி அப்படியே விரக்தியா உட்காதுங்க. காரணம் என்ன தெரியுமா? நல்ல பைபிள் படிக்கிறவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆராதிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனா ஊழியமும் செய்யறவங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துட்டாங்க, விவாகம் எப்படிப்பட்டது. இத நினைச்சு பாருங்க, உங்க லைஃப் ஸ்டைலே மாறும். இரண்டாவது, ஆண்டவரை கனமண்ண இன்னொன்று இருக்கிறது. உபாகமும் 5:16 நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர்களை நாம் என்ன செய்யணும்? கனமணம். உங்க வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுடைய ஹேர் ஸ்டைல நீங்க மாற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்க டிரெஸ் எந்த டிரெஸ் போடணும்னு உங்களுக்கு உரிமை இருக்கு. எந்த வங்கியில போய் உங்க பேங்க்ல உங்க பணத்தை போடணும்னு உங்களுக்கு முடிவெடுக்க உரிமை இருக்கிறது. எந்த வேலை செய்யணும்னு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த திருச்சபைக்கு போய் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒன்று கிடையாது. உட்ரோ க்ரோல் என்கிறவர் எழுதும்போது சொல்கிறார், என்ன சொல்றார் தெரியுமா? பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்க உரிமை கிடையாது. எந்த பெற்றோரும் அவங்ககிட்ட நம்ம பிறந்தது ஏற்றுதான். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆவிக்குரியவளோ ஆவிக்குரிய இல்லாதவர்களோ, அல்லது இந்துக்களோ, அல்ல மாற்று மதங்களோ, முரடர்களோ, யாராக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள முடியாத பெற்றோர்களுக்கு நாம் பிறப்போமானால் அதை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறது. ஆகவே உபாகம் 5:16 சொல்கிறது, நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம் இல்லையா? பெற்றோர்களை நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கொஞ்சம் கடந்த காலத்தை திரும்பி பாருங்க. நம்முடைய பெற்றோர்கள் மெழுகுவர்த்தியை போல கரைந்ததனால தான் நாம் வாழ்ந்தோம். ஆனா எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பெற்ற எத்தனை பிள்ளைகள் தம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு டெலிபோன் பண்ணுகிறார்கள், ஒரு பேசுகிறார்கள் என்பது ரொம்ப 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 குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் எப்படியோ, நானும் நீங்களும் இந்த ஃபேமிலி முகாமிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன? பெற்றோர்களை நாம் கனம் வேண்டும். அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்வதில்லை. இறந்த உடனே கிரைனைட்ல கலரை கட்டுவாங்க, பிரம்மாண்டமா கட்டுவாங்க, விமர்சனம் இல்லை. பெற்றோர்களை நேசிக்க நான் இன்னைக்கு நல்லா இருப்பதற்கு காரணம் என்ன? எங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்க இல்லையோ. வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் தாயார் ஜெபித்து ஒரு சிலுவை போட்டாதான் வெளியே போவேன். எங்க வீட்டில் யாருக்கு அந்த பழக்கம்? எனக்கு ஒருத்தனுக்கு உண்டு. ஆனா எங்க அம்மா அதையும் தவறா பயன்படுத்துவாங்க. நான் அவங்களுக்கு பிடித்த இல்லாததை செய்வேன் ஆனால் அந்த சிலுவை போட மாட்டாங்க, மன்னிப்பு கேட்டாதான் போடுவாங்க. அதுவும் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் சிலுவை வாங்கினேன். ஆனா என் தாயாரை நான் நேசித்ததுனாலே, தாயாரை கனம் பண்ணியதுனாலே, தாயாரோடு அன்பு கூர்ந்ததுனாலே இன்னைக்கு நான் நன்றாக இருக்கிறேன். அப்ப நம்முடைய பெற்றோர்களுக்காக ஜபம் பண்ணணும். அவங்களுக்கு பணம் கொடுக்கிறோமோ இல்லையோ பேசணும், பேசணும். எப்படி இருக்கீங்க? நான் 3 தம்பி மாறு ஒரு தங்கச்சியை வளர்த்தேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் பணத்தை எதிர்பார்க்கல. அந்த பிள்ளைகள் ஒரு போன் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க பண்ணலன்னு எண்ணும் போது நம்முடைய மனது ஒரு பெரிய வலி நமக்கு வரத்தான் செய்கிறது. அப்படியானால் பெற்றோர்களை கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். எப்படி ஆண்டவரை கனம் பண்ணலாம் என்றால், ஒன்று விவாகம் கனம் உள்ளது என்று எண்ண வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை நாம் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், ரொம்ப கனம் பண்ணணும். பெற்றோர்களை கனம் பண்ணணும். பெற்றோர்களை நான் கனம் பண்ணலன்னா நம்ம பிள்ளைகள் வட்டியும் அசலுமாய் அதை நமக்கு திரும்ப தருவார்கள், கட்டாயம் தருவார். ஒரு பையன் அப்பா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்க்க கூட்டிட்டு போறான். ஏனென்றால் அம்மா இறந்து போனாங்க. இந்த அப்பா தான் இவனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து நல்ல சாந்தத்தை கொண்டு வந்தார். அவருடைய அப்பாவுக்கும் இவர் கட்டின மனைவிக்கும் ஒத்து போகல. மனைவி சொன்னால் ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அப்பா இருக்கணும். கடைசி இவங்க அப்பாட்ட பேசினா, அப்பா நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, நான் வாழ வேண்டியவன். ஆனால் மெதுவா அவங்களை ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு விட்டுறேன். அவர் சரியினார். அப்பாவை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறார். ஒரு தெரு கடந்து ரெண்டு தெரு மூணாவது தெரு போகும்போது அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்துட்டு அப்பா நின்று குலுங்கி 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 அழுகிறார். அப்பையன் கேட்டான், ஏன்பா அழுகிறீரு? ஒருவேளை நான் கொண்டு போய் உங்களை ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டதுனால அழுறீங்களா? அவர் சொன்ன, அதுக்கு ஆளல, 30 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா பேச்ச கேட்டு எங்க அப்பாவை இதே ஹோம் கொண்டு போனேன். அது எனக்கு கலாத்தியர் வருகிறது அல்லவா. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நன்மை விதைத்தால் நன்மை அறுப்போம், தீமை விதைத்தால் தீமையை அறுப்போம், அன்பை விதைத்தால் அன்பை அறுப்போம், அன்பற்ற நிலையை விதைத்தால் அன்பற்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே மாறுப்போம். யோசிப்பை பாருங்க, அவன் எகிப்தில இருக்கும் போது கூட தான் சகோதரத்தோட அவங்க அப்பா நல்லா இருக்கிறாரா அப்படிதான் கேட்பான். கடைசில அப்பாவை பார்த்த போது கட்டி பிடிக்கிறார். கடைசி இறக்கும் போது கூட அப்பா அவங்க கூட தான் பேசுறாரு. அப்பா சொல்றாரு, என்ன இங்க அடக்கம் பண்ணாத, அங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணு என்று சொல்லும் போது ஏறக்குறைய அந்த நாட்களிலே யாருக்கு இல்லாத மகிமையோடு தன் தகப்பனை கொண்டு அடக்கம் பண்ற. முர்த்தகாய பாருங்க, அங்கே முர்த்தகாயனுடைய வாழ்க்கையிலே எஸ்தரை அவன் எடுத்து வளர்க்கிறான். ஆனா எஸ்தர் தான் ராஜாத்தி ஆன பிற்பாடும் கூட முர்த்தகாய் சொன்னபடியே என்ன செய்தான். எவ்வளவு ஆச்சரியம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. நானும் தவறு செய்திருக்கிறேன், நீங்களும் தவறு செய்திருக்கிறீர்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற பெற்றோருக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலங்களில் செய்ய அழைக்கப்படும். நான் சொல்லுகிற என்ன முதல் காரியம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இரண்டாவது, அவர்களோடு பேசுங்கள். மூன்றாவது, அவர்களுக்கு உதவி தேவை என்றால் தேவைப்படுங்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படியானால் ஆண்டவரை எப்படி கனமணலாம்? விவாகம் கனமுள்ளது என்று எண்ணி வாழ்வோமானால் கனமணலாம். ஆண்டவரை எப்படி கனமணலாம்? நம்முடைய பெற்றோர்களை அவர்களுக்கு கனமிட வேண்டும். திருமணத்துக்கு முன்னால அப்பாவை கனமண்ணணும், அப்பாவை நேசிக்கணும். திருமணத்து பிற்பாடு கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவர் அன்பு கூறணும். ஆனா கனம் பண்றது அப்பாவை கனமண்ணலாம், அன்பை மாத்திரக்கூடாது. மிக முக்கியமான ஒரு காரியம். எங்க வீட்டில் நான் திருமணம் முடியாதவன், என் சின்ன தம்பியோட தான் வாழ்றேன். என் சின்ன தம்பி, அவனுடைய மனைவி, ரெண்டு பெண் பிள்ளைகள். அநேகர் வந்து என்ன கேட்பாங்க, ஐயா நீங்க ஒரே குடும்பத்தில் ரொம்ப வருஷம் வாழ்றீங்களே, ப்ராப்ளம் வரலையா? வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க கொடுக்கற கேள்வி தான், போகும்போது ஒரு கண்ணியொடி வச்சுட்டு போயிருந்தாங்க இல்லையா? நான் சொல்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அப்போ என் தம்பிகிட்ட வந்து சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், உங்க அண்ணன் கல்யாண முடியாதவர், அவர் உயிரோடு இருக்கும்போதே ஏதாவது இருந்தால் எழுதி வாங்கிக்க வைப்பாங்க. ஏன் கேட்ட அவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்க தம்பியே நம்பி வாழாதங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நாங்க ரெண்டு பேரும் ராத்திரி உட்கார்ந்து சொல்லுவோம், தம்பி ஓண்டவர் என்ன சொன்னாரு இருக்கிற. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு வீட்டுல சாப்பாடு கிடையாது, ஹோட்டல்ல சாப்பாடு கொடுப்பேன், ஏன்னா வீட்டுல இருந்த பிரச்சனை. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்றீங்க? நான் சொல்றேன், தம்பியினுடைய அந்த குடும்ப வட்டத்துக்குள்ள நான் நுழைய மாட்டேன், அவர் என்னுடைய ஊழிய வட்டத்துக்குள்ள நுழையிறது கிடையாது. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். நம்முடைய தமிழ் மக்களுடைய பண்பு என்ன தெரியுமா, அடுத்தவங்க வட்டத்தில் மூக்க நுழைஞ்சி உடைக்கப்படுறதா அவங்களுடைய வாரம் இல்லையா? தன்னுடைய எல்லக்கோடு என்ன இருக்கு அதுல நிக்கிறதே கிடையாது. அடுத்தவங்க எல்லக்கோடுக்குள்ள நுழைஞ்சி கொஞ்சம் உடைஞ்சி பிளாஸ்டரி போட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரம். ஆனா இங்க பாருங்க, வாழ்க்கையில நானும் என் தம்பியும் அமைதியா இருப்பதற்கு காரணம் தெரியுமா, அவங்க அவங்க எல்லைக்கோடுக்குள் என்ன செய்யறோம். அப்படியான அருமையான விவாகம் கனமுள்ளது என்று எண்ணினால் கர்த்தரை கனமண்ணலாம். இரண்டாவது, பெற்றோர்களை நாம் கனமண்ணுதல் நமக்கு வாக்கு தத்தம் உள்ள முதல் இதாக இருக்கிறது. மூன்றாவது, இன்னொன்று கனமண்ணணும். எடுங்க, ரோமருக்கு நிருபம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரம். எடுங்க 13 அதிகாரம் 7 பாருங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனமண்ண வேண்டியதோ அவனை என்ன செய்யுங்கள். இந்த 13 அதிகாரமானது அதிகாரத்தில் உள்ளவர்களையும் அதிகாரிகளையும் குறித்து சொல்கிறது. அப்படியானால் அருமையானுள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிற நாட்டினுடைய அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்களை கனம் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும். ரொம்ப பேர் நல்ல ஆவிலெல்லாம் நிறைவார்கள், டங்ஸ் எல்லாம் பேசுவார்கள், ஆனா இன்கம் டாக்ஸ் மாத்திரம் கொடுக்கறதே கிடையாது. அதுவும் தப்பான காரியம். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அந்த அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் அவரே நியமித்து வச்சிருக்கிறார். ஏனென்றால் அந்த ரோமர் 13:1 பாருங்கள், எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனால் அன்றி அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் எங்கு உண்டானது, தேவனால். அப்படியானால் அதிகாரங்களை ஆட்சியாளரை அதுக்கு நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். அதுக்காக அவர்கள் நேபுகாத்து நேச்சரை போல ஒரு விக்கிரத்தை வழங்க சொன்னால் அங்கு செய்ய முடியாது, அங்கு செய்ய முடியாது. ஆனா அதே சமயத்தில் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டியதை வரி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும், செய்யணும். நீங்கள் எப்படியோ நான் எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டிலே முதலாவது ஜனாதிபதிக்கு டெய்லி ஜெபிப்பேன், பிரைம் மினிஸ்டருக்கு ஜெபிப்பேன், இப்போது இருக்கிற தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு ஜெபிப்பேன். ஏனென்றால் இது திருமுறையிலே நமக்கு கட்டளையிட்ட, நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அவர்கள் சரியானவர்களோ சரியில்லையோ, ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. அப்படியானால் விவாகம் கனமுள்ளது என்று எண்ணினால் அதை கர்த்தரை கனமெடுக்க சமம். நம்முடைய பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்து கனம் பண்ணுவோமானால் அது ஆண்டவருடைய வசனத்தின்படி கனமெடுக்க சமம். ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு நாம் கனம் பண்ணுவது உண்மையாகவே அது ஆண்டவருக்கு கொடுக்கிற கனம். ஏனென்றால் எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டானது. 3 காரியங்களை சொன்னேன். 4வது இன்னொன்று இருக்கிறது. ரோமர் 12 இடங்கள், 10 பாருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் என்ன செய்யுங்கள், என்ன செய்யுங்க, பல இடத்துல கையெடுத்து கும்பிடுவோம், பிறகு தலை ஆடிச்சு, பிறகு கையாடிச்சு, இப்படி ஒண்ணுனா மாறுது இல்லையா. நான் சொல்றேன் எப்படியாவது கனம் பண்ணுதல் நாம் என்ன செய்யணும், கனம் பண்ணுதல் முந்திக் கொள்வது பவுலுடைய திருமுறையின் வசனம். அப்படியானால் அவர் நம்ம கனம் பண்றாருன்னு பொறுக்க கூடாது, நாம் கனம் பண்றதுல என்ன செய்யணும், ஒத்துக்கணும். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார், ஒரு சின்ன கருத்து வேறுபாடுல அவர் என்னை வெறுத்தார். நான் ரோட்ல வரும்போது என்னை பார்த்த உடனே ஸ்கூட்டரை அப்படியே திருப்பி அடுத்த பக்கம் போயிடுவார், நானும் விடுறது கிடையாது. ஒரு நாள் தென்காசி பக்கத்தில் குற்றாலத்தில் ஒரு ரிட்ரீட்ல பேசிட்டு தென்காசியில் பஸ் ஏறுறேன். பஸ் ஏறும்போது அந்த பஸ்ல எல்லா சீட்டும் நிறைஞ்சிட்டு என் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு சீட்டு வெறுமையா இருக்கு. என்னை வெறுத்தவர் அடுத்த ஸ்டாப்ல ஏறினார். ஏறின உடனே என் பக்கத்தில் வந்து உட்காரணும், உட்காரவே மாட்டேன், நின்றுட்டே இருந்தேன். கண்டக்டர் சொன்னார் போய் உட்காரியானார், உட்கார மாட்டேனார். பிறகு கண்டக்டர் சத்தம் போட என் பக்கத்தில் வந்தேன். நான் கேட்டேன், அண்ணா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்காங்க, மகா எப்படி இருக்காங்க அண்ணன். அவரு வேண்டாம இன்னொரு பக்கம் திசையை திருப்பிட்டு இப்ப அது சொல்லிட்டே இருந்தார். அடுத்த ஸ்டாப் வந்த உடனே அது இன்னும் ஊருக்கு போறதுக்கு 2 மணி நேரம் இருக்கு, அவர் டக்குன்னு அடுத்த ஸ்டாப் இறங்கி போயிட்டார். ஏதோ என் கூட இருக்க புரியல. ஹார்ட் அட்டாக்ல ஒரு நாள் ரொம்ப பாதிக்கப்பட்டார். உடனே எனக்கு ரொம்ப ஆசை அவரை போய் பார்த்து ஜோம் பண்ணணும். நான் புறப்படும் போது என் சின்ன தம்பி சொன்னா, அண்ணா போகாத அண்ணா, ஏன்னா உன்னை பார்த்த உடனே அவர் ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதனால நீ போகாத. நான் சொல்ற கரெக்ட் தான் சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதினேன். அன்புள்ள அண்ணனுக்கு உங்களை பார்க்க ஆசை, ஆகவே உங்களை விரும்பினால் வந்து பார்க்கிறேன். உடனே அவர் என் பதில் கடிதம் போல அவருடைய நண்பர் வழியா சொல்லிவிட்டார். யாரையும் நான் பார்க்க விரும்புகிறேன், அவரை பார்க்க விரும்பவில்லை. அவர் வந்தால் மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். என் தம்பி திட்டன உன் வாயில சீனி தாண்டா போனன்னு, ஏன் தெரியுமா, அவன் நல்லா அளந்து வச்சிருக்கான். நாம் கூடுமான வரைந்தும் எல்லாரோடும் சமாதானம், ஆனால் சிலர் நம்முடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களானால் அது நம் பட்சத்தில் தவறே கிடையாது. அவங்க பாடம் அப்போ கனம் பண்றதில் முந்திக்கொள்ளும். நாம் கனம் பண்ணாதான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும், என்ன செய்ய கர்மம். சில குடும்பங்கள்ல வீட்டுலதான் போதகர் பிரசிங்கமார பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, இந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே பிள்ளைகள் பிற்காலத்தில் போதகர் பிரசிங்கமாரை மதிக்க மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்போ விவாதம் கனம் உள்ளது, பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், ஆட்சியாளர்களை கனம் பண்ண வேண்டும். நான்காவது, நாம் கனம் பண்ணுகிறதில் நாம் பிந்தக்கூடாது. எப்படி இருக்கணும்? முந்தல் முந்தல். அடுத்ததாக இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், அடுத்ததை எடுங்கள். ஒன்னு தீமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுப்போம். ஒன்னு தீமத்தின் புஸ்தகம், ஒன்று தீமத்தியின் புஸ்தகத்தை எடுங்கள், ஐந்தாம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். ஐந்தாம் அதிகாரத்திலே, ஐந்தாம் அதிகாரம் 17-18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களையும் விசேஷமாக திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்துக்கு, ரெண்டு வார்த்தை, ஒன்னு என்னதுமா விசாரணை செய்கிற மூப்பர்கள், இன்னொன்று திருவசனத்திலே போதிக்கிறவர்களை ஒரு கணத்துக்குரியவர்கள் அல்ல. எத்தனை கணம்? ரெட்டிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரின் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற நன்றாக பணி செய்கிற ஊழியர்களை நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் நிருபத்தை எடுங்கள். எபிரேயர் நிருபத்திலே ஒரு இன்னொரு வசனம் அருமையாய் வருகிறது. எபிரேயர் நிருபம், அங்கே எபிரேயர் நிருபத்தை எடுங்கள், அங்கே 13:7 பாருங்கள். தேவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. தேவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களை அல்ல அவருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறவர்கள். ஒரு மெதடி சபைக்கு பேச போயிருந்தேன். அந்த சபையில எல்லாரும் டாக்டரேட் படித்தவங்க, நல்ல பேண்ட் ஷர்ட் கோட்டு டையெல்லாம் கேட்டு, நான் வேட்டி கேட்டு போயிருந்தேன். முதல் நாள் எல்லாரும் இருந்தாங்க, ரெண்டாம் நாள் பார்த்தா எல்லா ஆண்களும் வேட்டி கட்டி வந்துட்டாங்க. நான் ரெண்டாம் நாள் சொன்னேன், இதோட நிப்பாட்டிடுங்க, நாளைக்கு தாடி வளர்க்காதங்க. டோன்ட் இமிட்டேட் அதர் இல்லையா? பைபிள படுறதுக்கு அவன் ஸ்டைல அல்ல, அவன் அலங்காரத்தை அல்ல, அவங்களுடைய அந்த வசனத்தை பாருங்க, அவருடைய முடிவை பார்த்து, அவ ஓட்டத்தை முடிவை பார்த்து என்றால் பவுலுடைய வாழ்க்கையை பார்த்து, பேதுருடைய வாழ்க்கையை பார்த்து, எலியாவின் வாழ்க்கையை பார்த்து, இப்படிதான் அவருடைய விசுவாசத்தை நாம் நினைக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற எந்த ஊழியனுடைய விசுவாசத்தை பின்பற்றுவது ஆபத்தான காரியம். ஏனென்றால் அவர்கள் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனால் இவர்கள் முடிந்தவர்கள் விழுவதற்கு வாய்ப்பு. ஆனால்தான் எவ்வளவு அழகா எபிரேயர் ஆக்கி எழுதுகிறார், உங்களுக்கு வசனத்தை போதித்தவர்கள், உங்களை நடத்தினவர்கள், அவருடைய நடக்கையின் முடிவை நீங்கள் பார்த்து அவருடைய ஃபெய்த்தை பின்பற்றுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியர்களை நாம் கனம் பண்ண என்ன செய்யப்படுகிறோம்? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு நாம் பண்ணுகிற ஜபமே பெரிய ஒரு ஊழி, ஒரு உதவி. அது மிக முக்கியமான ஒரு காரியம். வேத வசனம் சொல்கிறது, ஆரோனை போல அந்த அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் நியமிக்கப்பட முடியாது. அப்படியானால் ஊழியம் என்பது ஒரு தரக்குறைவான ஒரு காரியம் அல்ல, அது கனமானோடு. திருச்சபையிலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். 1% மக்கள் ஆண்டவருடைய ஊழியர்களை தரமட்டமாக எண்ணி பேசுகிறார்கள். இன்னொரு மக்கள் ஆண்டவருடைய ஊழியர்களை தேவ பிறவிகளாக எண்ணி புகைப்படம் வைத்து மாலை போடுகிறவர்கள். 3வது ரகம் இருக்கிறது, ஆண்டவருடைய ஊழியர்கள் நம்மை போல பலம் உண்டு, பலவீனம் உண்டு, வியாதி உண்டு, விக்கனம் உண்டு என்று எண்ணி யோசித்து அவர்களை தங்களைப் போல பாவித்து ஜெபித்து உற்சாகப்படுத்துகிறவர் 3வது. இந்த 3வது ரகம்தான் மெச்சி கொள்ளக்கூடிய ஒரு ரகம். ஆகவே விவாகம் கனமுள்ளது, பெற்றோரை கனமண்ணுதல் அது கனமண்ணுதலுக்கு அடையாளம், ஆட்சியாளரை கனமண்ணுதல் அதுவும் திருமுறையின் போதனை, அதேச ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களை நாம் கனம் பண்ணுவது அதுவும் கனம் பண்ணுதலுக்கு ஒரு சமமாயிருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுங்க, 14, ஒரு அருமையான வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 14 அதிகாரம் எடுங்க, 14:31. தருத்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கிறவரை நிந்திக்கிறான், தருத்திரனுக்கு தயவு செய்கிறவனோ கர்த்தரை கனம்.
அப்ப ஏழைக்கு உதவி செய்கிறவன் ஆண்டவரை என்ன செய்கிறான்? ரொம்ப அழகான வசனம். நீதிமொழி 14:31, தருத்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தருத்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனப்படுகிறான். மத்தேயு 25 மூன்று ஓமைகள் வருகிறது. 10 கன்னிகள் ஓமை, தாளந்துகள் ஓமை, மூன்றாவது வெள்ளாடு செம்மறியாடுகளின் ஓமை. ஆகவே வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரமில்லாது இருந்தேன், என் வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் சிறையில இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வியாதியில இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று வலது பக்கத்துள்ள நீதிமான்களை பார்த்து சொல்லும் பொழுது நீதிமான்கள் சொன்னார்கள், எப்போதையா இப்படி இருந்தீர்? உடனே அவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே. வலது பக்கத்துள்ள நீதிமான்ட்ட எனக்கு பிடிச்சமான குறிப்பு என்ன தெரியுமா? அவங்க நற்கரிகளை செய்தார்களே தவிர இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் கொண்டு வருவார் என்று அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனா இப்ப நம்ம அப்படி இல்லை. ஏழைக்கு இறங்குறவன் ஏழை கொடுக்கும் போது வசதி சொல்லிட்டு தான் கொடுப்போம். ஏழைக்கு இறங்குறவன் எந்த திரும்ப வருவோம். ஆனா அந்த நீதிமான்கள் மத்தேயு 25 அப்படி சொல்லவே இல்லை. இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டு வச்சார், நீங்கள் பிசாசுக்காக தூதருக்காக ஆயத்தம் பண்ண இடத்துக்கு போங்கள், நான் பட்டினியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், எப்போதையா இந்த நிலையில இருந்தேன்? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியோருக்கு எதை? அப்போ எத்தனையோ காரியங்களை கனம் பண்ணினாலும் இந்த ஏழைக்கு உதவி செய்யலன்னா அது ஒரு பெரிய டிராபேக். நம்ம மக்கள் மிஷனரிக்கு கொடுக்கறாங்க, ஊழியத்துக்கு கொடுக்கறாங்க, பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறாங்க, பெரிய பெரிய சர்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க, ஆனா ஏழைக்கு கொடுக்கறது ரொம்ப 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 குறைவு இல்லையா? ஆனால் ஏழைக்கு கொடுக்கிறவன் வசனம் சொல்கிறது கர்த்தரை என்ன செய்கிறான்? கனம் பண்ணுகிறான். கர்த்தரை அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான அருமையானுள்ளே இந்த கால வேளையில இந்த ஃபேமிலி முகாமில் நம்ம யோசித்து பார்ப்போம், ஏழை எளியவர்களுக்கு என்ன நாம் செய்கிறோம்? ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு பையனை படிக்க வைக்கலாம், முன்பின் தெரியாதவனை, ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யலாம், அதை வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாதபடி விளம்பரம் இல்லாமல் செய்யலாம். நான் ஒரு கிராம சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு டியூப் லைட்ட ஒரு ஐயா வாங்கி போட்டிருந்தார். அந்த டியூப் லைட் பாத்தீங்கன்னா வெள்ள டியூப் லைட், சிவப்பு லைட்டா இருந்துச்சு. அவர் ஜாதி பேரை போட்டிருந்தாரு, அவர் பேரை போட்டிருந்தாரு, ஊர் பேரை போட்டிருந்தாரு. அந்த பெயிண்ட் அடிச்சு போட்ட உடனே வெள்ள என்ன ஆயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் அவர் பேர் தெரியுது, ஜாதி தெரியுது, ஊர் பேர் தெரியுது. ஆனா எத்தனையோ பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாதவர் இருக்கிறாங்க. எங்க பாளையங்கோட்டை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் அதாவது குருடர், அதாவது அந்த குருட்டு, அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஒரு அமௌண்ட் தேவை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கத்தீட்ரல் சர்ச்சில் ஒரு போதகர் பல வருஷம் முன்பாக சொன்னார், இந்த குருடர் பள்ளிகளுக்கு பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவை, யாராவது ஏவப்பட்டவர்கள் கொடுங்களேன். அந்த பாளையங்கோட்டை கத்திரி சர்ச்சில் உள்ளவங்கள பெரிய பணக்காரங்க, ஒரே ஆள் 10 லட்சம் கொடுக்கலாம், ஆனா யாரும் கொடுக்கல போயிட்டாங்க. மெட்ராஸ்ல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கன்னியாகுமரிக்கு டூருக்கு போறாங்க. அவங்க சனிக்கிழமை அப்படி கிராஸ் பண்ணும்போது யோசித்தாராம், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு போகலாம் சொல்லி அந்த அந்த திருநெல்வேலியில ஒரு லாட்ஜில போய் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில இந்த சர்வீஸுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சபையாரு தெரியாது, இவங்களுக்கு அங்க உள்ள யாரும் தெரியாது. அந்த ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் போனவன இந்த ஒரு குடும்பம் நின்றுட்டு இருந்துச்சான். கோயில் உள்ள செக்ஷனை கூப்பிட்டு வச்சான், நான் ஒரு செக் கொடுக்கணும், அது யார்கிட்ட கொடுக்கணும்? உடனே அவர் உடனே உதயசியார்கிட்ட கொண்டு போனாங்க. உதயசியார் ஆகி போதகர்கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப போதகரை பார்த்து அவர் கேட்டான், ஐயா நீங்க இன்னைக்கு இந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைன்னீங்களா, ஒரு செக்கு தர வாங்கிடுங்க. யாரு பேர்ல? இந்த பேர்ல. செக்க பார்த்தா 3 லட்சம் ரூபாய். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு ஒரு சேலஞ்ச் பாருங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பணம் ஒரு தடை கிடையாது. நம்ம உண்மையா ஊழியம் செய்தா அந்த பணம், எவ்வளவு பணமோ அந்த பணத்தை அவரால் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் ஏழைக்கு இறங்குறது கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். அப்படியானால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தரை கனம்படுகிறான். ஆறு குறிப்பை சொன்னேன், விவாகத்தை சரியாக தியானித்தால் அது கனமணுதல். இரண்டாவது பெற்றோர்களை கனமணுதல், அது கனமணுதலுக்கு ஒரு அடையாளம். ஆட்சியாளர்களை கனமணுதல், அது ஒரு கனமணுதலின் வெளிப்படுத்தல். எல்லாரையும் கனமண்ணுதல், அது ஒரு கனமணுதலுக்குரிய வார்த்தையாகும். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில ஊழியர்களை மூப்பர்களை கனமணுதல், அதுவும் கனமணுதலுக்குரிய நிலை. அடுத்ததாக நான் சொன்னேன், எளியவர்களுக்கும் தேவர்களுக்கும் செய்கிற உதவி கனமணுதலுக்கு. கடைசியாய் முத்தாப்பாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரை கனமணுதலுக்கு இன்னொன்று தெரியுமா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது அவரை கனமண்ணதுக்கு சமம். பழைய ஏற்பாடு சவுல் அமெரிக்கரை கொண்டுவிடு என்று ஆண்டவர் சொன்னார். இவன் என்ன செய்தான், அமெரிக்க ராஜாவை உயிரோடு விட்டான். ஆடு மாடுகளில் கொழுத்தானவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கொழுத்தது அல்லாவத்தை கொண்டு போட்டான். சாமுவேல் வந்து கேட்கிறார், எல்லாவற்றையும் நீ செய்தாய், எல்லாம் செய்தாய், செய்தேன். உடனே சாமுவேல் கேட்கிறார், என் காதிலே கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? உடனே சொல்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அதை வைத்திருக்கிறேன். அந்த 1 Samuel 14 வரையிலும் சவுல் சொல்வாரு ஏன் தேவன் பார், 15 சொல்வாரு ஏன் தேவன் இல்லை, யாருடைய தேவன். உடனே ஆண்டவருடைய தாசன் சொல்கிறார், நீ பலியை காட்டிலும் கீழ்ப்படுதலே முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில மூணு காரியங்கள், ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ், பார்ஷியல் ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் என்றால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் 100% கீழ்ப்படிவது. டிஸ்ஒபீடியன்ஸ் என்றால் ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாய் செய்வது. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்றால் சிலதை ஏற்றுக்கொள்வது, சிலதை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது. உங்க பைபிளை நான் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் எல்லாம் கோடு போட்டிருப்பீங்க, பச்சைமை எரிச்சமை. ஆனா அந்த ஐயோ எல்லாம் கோடு போட மாட்டேங்க, அது நமக்குரியது இல்லை, யாருக்குரியது? இஸ்ரவேலருக்குரியது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆனா நான் சொல்றேன், பைபிள் அத்தனையும் நமக்குரியது. அப்போ என் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில ஒபீடியன்ஸ் இருக்கா, டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கா, பார்ஷியல். ஆனா அந்த பழைய பாட சவல் நம்ம படிச்ச ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா, அவன்கிட்ட பார்ஷியல் ஒபீடியன்ஸ். அவருடைய முடிவு என்ன அவன் கேட்டு போறான். அப்படியானால் கீழ் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு கனமடுதலுக்குரிய ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவருக்கு என்று கொடுப்பது அதையும் கனமணுதலுக்குரிய அடையாளம். அங்கே ஆபேல் காயினை வாசிப்பீர்களானால் ஆபேல் என்பவன் தலையீட்டிலே சிறந்தவற்றை ஆண்டவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற ஊழியங்கள் ஆண்டவருக்கு கனமணுதல் கொடுக்கும். வெள்ளூர்ல ஒரு மனுஷன் தோல்ல ஒரு துணி பைய போட்டு வெள்ளூர்ல உள்ள மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொருக்கா டிராக்டர் கொடுப்பான். ஒரு நாள் அவனை எல்லாரும் நிறுத்தி ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்டபோது அவன் சொன்னான், 2 நுரையீரல்ல ஒரு நுரையீரல் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது. நான் ஒரு இந்துவா இருந்தேன், இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க, அநேகர் இயேசுவாமியை பத்தி சொன்னாங்க, இயேசுவாமி வசனத்தை சொன்னாங்க, மருத்துவர் சொன்னாங்க அவன் ஆபரேஷன் பண்ணா நீ இறந்து போவ, ஆனாலும் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்று சொல்லி அறுவை சிகிச்சை ஏற்பாடு பண்ணாங்க, ஜபத்தோடு பண்ணாங்க. நான் அந்த வாலிபர் சொன்னேன், ஒரு பொறுத்தரை படினேன், ஆண்டவரே எனக்கு ஆயுசை கொடுப்பீர் என்றால் ஊழியர் செய்வேன், எனக்கு ஆயுசை கொடுக்கவில்லை என்றால் இந்த ராஜ்யத்திலே பங்குள்ள ஒரு பாக்கியத்தை தாரும் என்று ஜபித்தேன். அறுவை சிகிச்சை வச்சு அவர் எனக்கு சோம் கிடைத்தது. இப்ப என்ன செய்யற தெரியுமா, அந்த நந்தியின் அடையாளமா தோள்பட்டையில ஒரு துணி பைய போட்டு திருத்தருவா என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, இது ஆண்டவரை. மற்ற எல்லாத்துக்கும் சத்தம் இருந்துச்சு, கடைசி குறிப்பும் சத்தம் அப்படி பாதாளத்து போயிட்டு இருக்கு இல்லையா, எங்கேயோ போயிட்டு இருக்கு இல்லையா. இது இப்ப இக்கால மக்களுக்கு ஆண்டவருக்கு லட்சம் கொடுப்பாங்க, ஊழியம் ஊழியம் தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. எனக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு தகுதி, தகுதி படுத்துகிறது யார், நம்முடைய தகுதி அல்ல. அப்படியானால் கடைசி முத்தாய்ப்பு தெரியுமா, அவருக்கு கீழ்ப்பிடிந்து அவர் நமக்கு கொடுத்த அருளின் அடிப்படையிலே, கிருபையின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே அவர் கொடுத்த ஊழியத்தை உண்மை உத்தமமாக அவருக்கு அவர் கீர்த்தி வராதபடி வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடிக்கிற அந்த முடிவுதான் மகிமையான ஒரு காரியம். அப்படியானால் கனம் பண்ணதில் பத்தி சொன்னேன், எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம். ஆண்டவர் உங்கள் முன்னாலே ஒரே ஒரு கேள்வி வைக்கிறார், மகனே மகளே நீ கனம் பண்ணுவாயா? அசட்டை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் தலைமுறைகளை கூட கனம் பண்ணுவார். கர்த்தரை அசட்டை பண்ணினால் அவர் நம்மை கனவீனப்படுத்த மாட்டார், நாமே கனஹீனங்களில் என்ன செய்வோம்? மாட்டிக்கொள்வோம். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.